الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடம், அதுவும் ஜும்மாவுடைய நாள், அஸ்ர் தொழுகைக்கு பின்னால ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒன்று கூடியிருக்கிறோம். மேலான சகோதரர்களே, மஸ்ஜித்கள்ற அல்லாஹ சுஜூத் செஞ்சு வணங்கப்படக்கூடிய இடங்கள்ற எங்கட இது போன்ற நிக்காக வைபவங்களை வெற்றி கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ஏவுகிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை. ஒரு மனிதன் சிறிய வயதிலிருந்து அவரு குழந்தையாக இருந்து கல்வியை கற்று அதன் பின்னால ஒரு வாலிபராக ஆகி அவருடைய திருமண வாழ்க்கையில ஒத்த நுழைகிறதுன்றது சர்வசாதாரணமாக உலக நடைமுறையில அவருடைய ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். ஆனா மார்க்கத்தை பொறுத்தவரையில இஸ்லாம் இதை எப்படி நோக்குதுண்டா, அது மார்க்கத்தில பாதிய பூர்த்தியாக்கு. ஒரு மனிதர் தன்னுடைய மார்க்கத்தில சரிய அறவாச ஒரு நிக்காஹின் மூலம் பூர்த்தியாக்கிக் கொள்ற இஸ்லாம் ஏன் இப்படி சொல்லிச்சு? மேலான சகோதரர்களே, எங்களுக்கு உலகத்துக்கு குர்ஆன் இறங்கினது, மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தது, சத்தவித்தங்களை தந்தது, இதெல்லாம் நாங்க கூட்டி கழிச்சு பார்த்தா எங்கட முஆமலாத் முஆஷரத் என்று ரெண்டு இருக்குது. எங்கட வாழ்க்கையில நாங்க ஒரு தனி மனிதனாக ஒரு மரத்துக்கு கீழே எங்களுக்கு வாழையில. இஸ்லாம் வலியுறுத்தது மனிதனுக்கு, நீங்க மஸ்ஜிதுக்கு வந்தா தோளோட தோள் நின்று அடுத்தவங்களோட இருந்து நின்று தொழுங்க. தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ்வை நீங்க திக்ரு செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பள்ளிக்கு வரக்கூடிய மக்களை நீங்க சந்திங்க. பள்ளிக்கு வராதவங்க யாரோ அவங்கள போயிட்டு விசாரிச்சு அவங்கள நோயாளர்களாக இருந்தா அவங்கள விஷயத்த விசாரிங்க. யாராவது மௌத்தா இருந்தா ஜனாதா வீட்டுக்கு செல்லுங்க. அவங்களோட சுக அதாவது குற்றம் அவங்களோட இன்பம் துன்பங்கள்ல நீங்க கலந்து கொள்ளுங்க. பள்ளி வாசலுக்கு வர்ற மூலம் இப்படி ஒரு சமூக ஒற்றுமையை இஸ்லாம் ஏற்படுத்துது. இன்னொரு புறத்தால ஒரு மனிதன் தனி மனிதனாக வாழையிலாது அவன் சமூகத்துல ஒரு அங்கம், சமூகத்துல ஒரு பகுதி. அந்த வகையில இந்த மனிதன் எப்படி இருக்கிறார், சமூகத்தோட சேர்ந்து வாழணுமா? அல்லாஹ் அவருக்கு வச்சிருக்கிற ஒன்றுதான் திருமணம். மேலான சொல்லல்லா சொல்ல அவங்க திருமணம் செஞ்சு காட்டினாங்க. உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் திருமணம் செஞ்சு காட்டி இது எங்கட சுன்னத் என்று சொன்னாங்க. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரதிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது ஏண்ட சுன்னா, ஏண்ட சுன்னத் மட்டுமல்ல, உலகத்துல வந்த எல்லா நபிமார்களோட சுன்னத் அது. அவங்க திருமணம் செஞ்சு வாழ்ந்தாங்க, சில மனிதர்களை தவிர, சில நபிமார்களை தவிர. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற சில நபிமார்களை தவிர எல்லா நபிமார்களும் திருமண வாழ்க்கையில உலகத்துல மக்களோட சேர்ந்தாங்க, சமூகத்தோட சேர்ந்தாங்க. மேலான சகோதரர்களே, ஒரு மனிதர் திருமணம் முடிக்கிறாரு, நோக்கம் என்ன? எல்லாம் இன்றைக்கு உலகத்துல திருமணம் பல முறையில நடக்குது. சில பேர் கடலுக்குள்ளேயும் திருமணம் நடத்துறாங்க, கடல் நடுவுலையும் ஆகாயத்துல பிளைட் போக்கிலையும் திருமணம் நடத்துறாங்க. அப்படி ஒரு மாற்றம் செஞ்சு எங்கட திருமணத்தை எங்கட கல்யாணத்தை ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக வேண்டி பல இடங்கள்ல திருமணம் முடிச்சு கொள்ற. மேலான சகோதரர்களே, உலகத்துல திருமணத்தை வித்தியாசமாக நடத்துறாங்க சிலர்கள். கிட்டத்தட்ட நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், திருமணம் முடிக்கிறதுக்காக கணவனும் மனைவியும் எப்படி இறங்காங்கன்னு சொன்னா, சரியா ஆக ஸ்பீட்ல போறக்கூடிய வாகனங்கள் ரெண்டு பேரும் ஏறினாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரவுண்ட் சுத்தினாங்க. திருமணத்தை இப்படித்தான் நாங்கள் நடத்திக்கொள்ளணும் சொல்றது என்ற வகையில, இந்த திருமணத்தை எப்படி உலகத்தில் வித்தியாசமான திருமணமாக நடத்தணும், ரேபிங் கார்ல நாங்கள் ரெண்டு பேரும் இருப்ப அந்த பக்கத்தாலும் இந்த பக்கத்தாலும் சுத்தி கொண்டு இப்படி ஒரு விளையாட்டு மூலம் அவங்களோட திருமணத்தை நடத்த இருந்தாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கதாக்கதிர் வந்து என்ன செஞ்சிட்டு, ரெண்டு பேரும் எந்த கார்ல சுத்தி சுத்தி வந்தாங்களோ அந்த ரெண்டு காரும் நேருக்கு நேர் மோதி ரெண்டு பேரும் ஆன் தி ஸ்பாட் அங்கேயே முடிஞ்சு அவங்களோட வாழ்க்கை. இதுதான் அவங்களோட திருமணம். மேலான கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணத்தை நீங்க பள்ளி வாசல் வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? பள்ளி வாசல் மலக்குமார் இருக்கிற இடம், அவங்க வந்து துவா கேட்கிற இடம், மத்தினிகள் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்குரிய இடம், இங்க நல்ல விடயங்கள் மட்டும்தான் பேசப்படுது. திருமண ஒரு கணவனுடைய மனைவியுடைய திருமண வைபவத்துல ரெண்டு பேர் சேர்றதுல துவா கேட்கிறாங்க. எப்படி இந்த மக்கள் திருமணத்துக்காக அந்த வைபவத்துல ஒன்று சேரும் மக்கள் பிரார்த்திக்கிறாங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரார்த்திக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, நாங்க நினைக்கப்படாது எங்க இந்த பிரார்த்தனை கணவனுக்கும் மனைவிக்கும் என நாங்க வைக்கிற பிரார்த்தனை, இது ஒரு சாதாரண பிரார்த்தனை அல்ல. கண்மணியான சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணவன் மனைவியை பார்த்து நீங்க பிரார்த்திக்க வேண்டிய பிரார்த்தனையும் எங்களுக்கு சொல்லி தந்தார். அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களோட வீட்டில் அவங்களோட மனைவியோடு இருக்கிறாங்க. அந்த வீட்டிலிருந்து மனைவியோடு இருக்கிற நேரத்தில் புள்ளைக்கு சோம் இல்லை, ஒரே ஒரு தந்த குழந்தைக்கு சோம் இல்லை, ஒரு ஆண் குழந்தை சுகையினத்தோடு இருக்கிறாங்க. இந்த குழந்தை என்ன செய்து சுகையினத்தோடு இருக்கிற நேரத்தில் வெளிக்கு போயிட்டாங்க, பஜாருக்கு தொழில் ரீதியாக போயிட்டாங்க. அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க மேலான சகோதரர்களே, இந்த நேரத்தில் சுகையினமாக இருந்த பிள்ளையோட நிலைமை மிக்க மோசமான நிலைக்கு போயிட்டுருச்சு. வீட்டுக்கு திரும்பி வராங்க. அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க மனைவிட்ட, நாங்கள் அப்படித்தான வெளியே போக்கல, எங்களை வீட்டுல யாருக்கும் நோயா இருந்தா வந்தோடனே முதலாவது விசாரிப்போம் அவர நிலைமை எப்படி, எப்படி பரவாயில்லையான்னு கேட்போம், அல்ல போன் பண்ணி கேட்போம் அவருடைய நிலைமை எப்படின்னு கேட்போம். அருமையான சகோதரிகளே, இப்ப அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, மனைவியை பார்த்து கேட்கிறாங்க புள்ளைக்கு எப்படின்னு கேட்கிறாங்க. இந்த நேரத்துல மனைவி புள்ள கண்ணயர்ந்து தூங்குறாரு என்று சொன்னாங்க. நீங்க போக்குல எப்படி தூங்கினாரோ அதை விட நிம்மதியாக எங்கட புள்ள தூங்குதுன்னு சொன்னாங்க அபு தல்ஹா ரழியல்லாஹுங்களை பார்த்து. அபு தல்ஹா ரழியல்லாஹு கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சு தன்னுடைய பிரயாணத்துல வந்த களைப்பை கொஞ்சம் களைச்சி, அதாவது தனிக்கிறதுக்காக கொஞ்சம் ரிலாக்ஸா வீட்டுல இருக்கிறாங்க. இந்த நேரத்துல மனைவி கிட்ட வந்து சொல்றாங்க, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நான் எனக்கு நீங்களுக்கு பதில் தாங்கும். மேலான சகோதரர்களே, இப்ப கேட்கிறாங்க உங்ககிட்ட ஒரு மனிதர் ஒரு அமானிதமாக இந்த பொருளை வச்சுக்கொள்ளுங்கோ, நான் வந்து எடுத்துக்கொள்றேன் என்று தந்தா என்ன செய்வீங்க, அதை வச்சு கொண்டு பாதுகாப்பேங்க. அவர் வந்து கேட்கிறாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு அடைக்கலமாக நம்பிக்கைக்கு கொடுக்க ஒரு பொருளோ, பெருமதியான ஒரு பொருளை வச்சுட்டு போனனே அதை திருப்பி தாங்கோன்னு கேட்க கொல, நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு உடனே சொல்றாங்க, உடனே திருப்பி கொடுக்கணும் கேட்கல, இல்லாட்டி நான் பெரிய அநியாயக்காரன் ஆயிடுவேன். இப்ப மனைவி சொல்றாங்க, அப்படின்னா அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் மிக பொறுமதியான பொருள் உண்டாக தந்த ஒரு அமானிதத்தை இன்றைக்கு கேட்டெடுத்துட்டான், அதை நாங்க இப்ப கொடுக்கணுமா இல்லையான்னு கேட்க கொல விளங்கிருச்சு. அபு தல்ஹா ரழியல்லாஹு அவங்களுக்கு தன்னுடைய மகன் மரணிச்சிட்டாங்க, வஃபாத்தாயிட்டாங்க, சோமில்லாத புள்ளை என்றதை விளங்கிட்டான். மேலான சகோதரர்களே, ஒரு மனைவி தன்னுடைய கணவன் வெளியே போகி வீட்டுக்கு வரும் பொழுதும் வந்த உடனே அவரை அப்படியே அவரை சொக்காக்கக்கூடிய அப்படி விடயங்களை சொல்லப்படாது இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கும். அபு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹுடைய மனைவி இந்த முறையில அழகா சொன்னத்தால இப்ப அவங்க அமைதி அடைஞ்சிட்டாங்க. அவங்க பொறுமை இலக்கல்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், யா அல்லாஹ் நீ எனக்கு எந்த நியமத்தை அமானிதமாக தந்தாயோ அந்த நியமத்தை நீ என்னிடையும் அமானிதமாக படிச்செடுத்துட்டாய். ஒரு குழந்தைய கொடுத்தா இந்த குழந்தையோட உமாவையும் வாப்பாவையும் தவிர இந்த பிள்ளையோட யாருக்கு அடக்கம் கூட?
அந்த இரக்கமுள்ள உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் கொடுத்த குழந்தைய அல்லாஹ் பரிசீலிக்கிற நேரத்தில் இவங்களோட பொறுமையையும் அமைதியையும் கண்ட மேலான கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்று கேட்கவும் உடனடியாக அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காகவும் அவங்களோட மனைவிக்காகவும் ஒரு துஆ உண்டு கேட்கிறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹுமா வபாரிக் அலைஹிமா மேலான சகோதரர்களே, அபூ தல்ஹா ரழியல்லாஹு சொன்னாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், நான் ஏண்ட திருமணத்தின் மூலம் இரண்டாவது குழந்தைக்கு நான் தயாராகிட்டேன் என்று சொல்லவும் இப்பதான் விளங்கிச்சு மேலான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாவுடைய பவர் எப்படி. இரண்டாவது குழந்தை பிறந்துச்சு, இந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு ஹாஃபிலாக ஆகி மிகப்பெரிய ஒரு ஆலிமாக ஒரு இமாமாக மாறிச்சு. அந்த பரம்பரையில் உயிர்த்த குழந்தைகள் ஏழு குழந்தைகள் கிட்டத்தட்ட உலமாக்கள் எழுதுறாங்க, இன்னும் ரிவாயத்துல ஒன்பது குழந்தைன்னு சொல்றாங்க. எல்லா குழந்தையும் உத்தமர்களாக கண்ணியமானவர்களாக உலமாக்களாக இமாம்களாக மாறினாங்க. மேலான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துஆ இதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு திருமண ஒப்பந்தத்தில் இணையக்கூடிய மாப்பிளைக்கு மனைவிக்கு நாங்க கேட்கிற துஆ இதுதான். பரக்கத் என்பது இதுதான். மேலான சகோதரர்களே, அல்லாஹும்ம பாரிக் லஹுமா என்றால் என்ன? உங்களோட பிச்சலத்துல குழந்தை குட்டிகள் அல்லாஹ் பரக்கத்து தருவானாக. இன்னைக்குள்ள என்ன பாரிய பிரச்சனை என்ன எங்களுக்கு? கல்யாணம் முடிச்சுட்டா குழந்தை, குழந்தைய பெற்றுட்டா அதை எப்படி வளர்க்கிற? அவரை அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு தாயும் தந்தையும் எடுக்கிற கஷ்டம் லேசான கஷ்டம் இல்ல, வார்த்தையால சொல்ல முடியாது. அந்த குழந்தை ஒரு கெட்ட வழியில போகப்படாது, அந்த குழந்தை ஒரு சாலிகான பிள்ளையா வளரணும். எத்தனை பேருக்கு போயிட்டு குழந்தைய கொடுக்கிறோம் துவா செய்யுங்கோ. அந்த குழந்தைக்காக எவ்வளவு கஷ்டம் எடுக்கிறாங்க தாயும் தந்தையும். அந்த குழந்தை ஒரு சாலிகான குழந்தையாக வந்து தந்த தாய்க்கும் தகனுக்கும் தகப்பனுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தா குடும்பத்துக்கு எவ்வளவு பேர் துவா செய்யறாங்க? முழு ஊருமே துவா செய்யறாங்க, முழு சமூகமே துவா செய்யறாங்க. திருமணத்தின் மூலம் நோக்கம் சாலிகான குழந்தைகள் பெற்றெடுக்கும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அருமை மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா திருமணம் அவங்களுக்கு நடக்குது. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை திருமணம் முடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வைபவம் அன்றைக்கு இரவு நேரம் கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படியே தொழிக்கிறாங்க. தன்னுடைய அருமை மகளுக்கு தொழிக்கிறாங்க, தன்னுடைய நெஞ்சுக்கும் தலைக்கும் தொழிக்கிறாங்க. பரக்கத்து செய்யணும், உங்கள் மீது பரக்கத்து செய்யணும், உங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை பொழியணும், உங்கள் வாழ்க்கையின் மீது பரக்கத் என்பது அது மௌத்து வரைக்கும் இருக்கணும். உங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் இணைக்கிறதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நலவை கொண்டு அல்லாஹ் இணைக்கும், ஷைத்தானுக்கு அந்த வழி வைக்கப்படாது என்ற துவாவை ஓதினார். மேலான சகோதரர்களே, கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கும்? ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பெற்றெடுத்த குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா சொர்க்கத்தின் தலைவர்கள். இவங்கட பிச்சலத்தில் இருந்து வந்தவங்க யாரு? மிகப்பெரிய உத்தமர்கள், நாதாக்கள். இமாம் அபு ஹசன் ஷாதிரி ரழியல்லாஹு அன்ஹு கூட ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு பரம்பரையிலிருந்து உயிர்த்தவங்க, மிகப்பெரிய ஒரு குத்புப் நாயகம். மேலான சகோதரே, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹுடைய ஆட்சி, இந்த ஆட்சியில அவங்க வெளியே போறாங்க மக்களுடைய நிலைமையை பார்க்க. யாரு இரவையில குற்றம் செய்யற, யாரு மது அருந்துற, யாரு தினா செய்யற, யாரு வேற வேற கள்ள வேலைகள் செய்யற, எல்லாத்த பாக்குறதுக்கு ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு ஹலீஃபா நாட்ட ஜனாதிபதி தனியா போவாங்க நடந்து. மதீனாவின் தெருக்கள்ற இப்படி நடந்து போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு வீட்டுல சத்தம் கேட்குது. ஒரு உம்மாவுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் இடையில ஒரு டயலாக் கொண்டு உரையாட கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறேன். உம்மா சொல்றா பால் கொடுக்க இது நாளைக்கு காலையில கொஞ்சம் தண்ணிய கலந்துடும் மகளே. மகள் சொல்றா அமீருல் மூமினீனுக்கு தெரிஞ்சா எங்களை ரெண்டு பேரையும் ஜெயில அடைச்சிருவாரு, பனிஷ்மெண்ட் தருவாரு, தண்டனை தருவாரு. ஏலா உம்மா அந்த வேலை செய்யலாம். கடைசியா உம்மா சொல்றாங்க அமீருல் மூமினீ இந்த நடு விஷயில எங்களையா பார்த்து கொண்டிருக்கிறாரு, நீ ஊத்து தண்ணிய நான் சொல்ற மாதிரி. ஆனா அந்த மகள் என்ன சொல்றா, சாத்தியமா என்று அந்த மகள் சொல்றா, என் அன்பு தாயே இந்த உமர் இந்த அமீருல் மூமினீன் எங்களை பார்க்காட்டியும் எங்களையும் என்னையும் உங்களையும் படைச்ச அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், எனக்கு தண்ணி ஊத்தேனா என்று சொல்றாங்க. மேலான சகோதரர்களே, மறுநாள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டு ஜனாதிபதி ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க, இந்த ஊற்ற ஒரு அடையாளம் இடப்பட்டுகிறது, அந்த ஊற்றுள்ள தாயையும் அந்த ஊற்றுள்ள மகளையும் கூட்டிட்டு வாங்க. ஏழை குடும்பம், பால் விற்று சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு குடும்பம், இந்த குடும்பம் அரச மாளிகைக்கு வருது. மேலான ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு இப்ப விசாரிக்கிறாங்க, விசாரிச்சு ஏன் இப்படி நீங்க சொன்னீங்கோ, ஏன் நீங்க இப்படி சொன்னீங்கோ, இப்படி ஒரு உரையாட உங்களுக்கு நினைச்சு ஒன்னும் பேசல, ஒன்னும் விசாரிக்கல. தந்த மகன் ஹாசிமை கூப்பிடுறாங்க, ஹாசிமே இங்க வாங்க, நாட்டு ஜனாதிபதியுடைய மகன் இளவரசர் நாட்டு பிரதமருடைய மகனை கூப்பிட்டாங்க. அந்த நேற்று இரவு அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்ன அன்பு மகளை அந்த பெண்ணை கூப்பிட்டாங்க, ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வச்சாங்க, நிக்காஹ் செஞ்சு வச்சாங்க. மேலான சகோதரர்களே, இந்த இந்த குடும்பம் பிச்சலம் பிச்சலமாக மாறி உமையாக்களுடைய ஆட்சியில ஒரு மனிதர் பிறக்கிறார். அந்த மனிதர் ஐந்தாவது உமர் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நீதமாக நடந்தார். ஹசானாவிலே அவருடைய அதாவது முஸ்லிம்களுடைய பைத்துல் மால் சொத்துக்கள் வாசனை பொருட்கள் வரும் அத்தர் அதை கூட தன்னுடைய கையில் படக்கூடாது என்பதற்காக கையை மறைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதும் பேசி சேரக்கூடாது என்பதற்காக ஒதுக்கி வைத்தார்கள். ஹலாலை இப்படி பேசி நடந்தார்கள். அவர்களுடைய ஆட்சியிலே ஜக்காத் செடுவதற்கு யாருமே இல்லை, எல்லோரும் வசதிக்காரர்கள். அவருடைய ஆட்சியிலே ஓனாயும் மாடும் ஒன்றும் ஒன்றாக மேய்ந்தன. ஒரு நாள் மலை மீது இருந்து இபாதத்து செய்யும் ஒரு மாமனிதர் கண்டார், ஓனாயும் மாடும் ஒன்றாக இருந்து சந்தோஷமாக மேய்ந்து கொண்டிருந்தன. இன்று இந்த மேய்ந்து கொண்டிருந்த ஓனாயும் மாடும் இப்படி பிரிந்து போகின்றனவே கேட்டார். உடனே சொன்னார் ஒருவரை கூப்பிட்டு, ஓடோடி போய் நகர்ப்புறத்தில் பாருங்கள், அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத்தாகி விட்டார்கள் என்பதை பார்த்து வாருங்கள் என்று சொல்லவும் அன்றைய தினம் அவர்கள் வஃபாத்தாகினார்கள். ஏ ஓனாயும் ஆடும் ஒன்றுக்கு மேய்ந்தன, இவ்வளவு நீதி நடக்கின்றது இந்த நாட்டிலே. இப்போது அந்த பெரிய உத்தமர் மரணித்து விட்டார், ஓனாயும் ஆடும் இன்றிருந்து பகைவர்களாக மாறிவிட்டனர். மேலான சகோதரே, இந்த உமர்பு அஸீஸ் யார் தெரியுமா, அன்று பாலில் தண்ணீர் கலக்க முடியாது என்று சொன்னாவை அந்த பெண் பாத்திமா என்ற பெண், அந்த பாத்திமாவுடைய பரம்பரையில் உள்ளவர். அந்த பாத்திமா யார் தெரியுமா, எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்மா பாரக்கல்லாஹு லக்குமா என்று துவா கேட்டார்களோ தன் அன்பு மாலுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும், அந்த பரம்பரையில் வந்து உதித்த பெண் தான் அந்த பாத்திமா. இதுதான் பறக்க கணவனுக்கும் மனைவிக்கும் நாங்கள் துவா கேட்கிறோம். அருமையானவர்களே, ஒரு நல்ல திருமண வைபவத்தில் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் திருமணத்தின் மூலம் எங்களுக்கு என்ன சொல்லித் தருகிறார், மேற்கத்திய நாடுகள் திருமணம் செய்வது போலல்ல, மாற்று மதத்துக்காரர்கள் திருமணம் செய்வது போலல்ல, இஸ்லாம் மார்க்கத்தின் அரைவாசியை திருமணம் மூலம் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், சாதகான குழந்தைகளை பெற்றுக் கொள்வதை நீயத்தாக வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த பகுதியை தக்குவாவை கொண்டு பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள். மார்க்கத்திலே திருமணத்தில் நுழையக்கூடிய ஒரு மனிதருக்கு தனி மனிதனாக வாழும் பொழுது பிரச்சனை இருக்காது. ஏன் தாயுடைய அன்பு தந்தையுடைய அன்பு சகோதரருடைய பாசம் இறக்கம் இப்படி அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். திருமணத்துக்கு பின்னால் தனக்கென்று ஒரு பாரத்தை எடுத்துக் கொள்கிறார், பொறுப்பொன்று வருகிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்க பெண்களை, ஒரு பெண்ணை இது என்னுடைய மனைவி, அந்த பெண் எப்படி வந்து இவரோடு இணைகிறார், தன்னுடைய அன்பு தாயையும் அன்பு தந்தையையும் குடும்பத்தின் அன்பை இரக்கத்தை விட்டு வந்து தன்னுடைய கணவனுடைய அன்புக்கு கீழே வாழ்வதற்கு தயாராகிறார். இந்த நேரத்தில் தான் இவர்களுக்கிடையில் பிரச்சனை உருவாகும். சின்ன சின்ன சிம்பிள் பிரச்சனை எல்லாம் வரும். உடனே மனைவியும் முடிவெடுக்க கூடாது மாற்றமான முடிவுகளை, கணவனும் முடிவெடுக்க கூடாது மாற்றமான முடிவுகளை. இங்கேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அடுத்த பகுதியை தக்வாவை கொண்டு நடத்திக் கொள்ளுங்கள், உங்கள் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மேலான கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான உபதேசங்கள் செய்தார்கள் பெண்களுக்கு வாழ்வளித்த இந்த மார்க்கம். மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜிலே, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய போகிறேன், என் சமூகமே கியாமம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிவிட்டு போகிறேன், அதாவது வாழ்க்கையிலே நீங்கள் தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு சிறியவரும் ஒவ்வொரு பெரியவரும் ரிபா வியாபாரம் செய்யுங்கள், அல்லாஹ் ஹலாலாக்கிய வியாபாரத்தை செய்யுங்கள். அதில் வட்டி கணக்க பார்க்கிறதா, விட்டு விடுங்கள். அந்த வட்டியை என் காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டு வாழ்க்கையை பற்றி சொல்ல வந்த நபியவர்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான வியாபாரத்தையும் சொன்னார்கள். வியாபாரமும் ஹலாலாக இருக்கிறது, வாழ்க்கையில் தொழுகையும் இருக்கிறது. மனிதன் திருமண ஒப்பந்தத்தில் திருமண பந்தத்திலே சேர்ந்து விட்டால், மனைவியோடு பெண்களோடு நல்ல முறையில் நடந்தால்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக மாறும் என்றதை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஐயுஹன் நாஸ், இறுதி உபதேசம் நபி அவர்களுடைய கடைசி உபதேசம் இதுதான். என்ன சொன்னார்கள்? மனித குலமே, கியாமம் வரைக்கும் இருக்கக்கூடிய மனித குலமே, இஸ்தௌசு பின்-நிஸாஇ கைரா, பெண்களுடைய விடயத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய விடயத்திலே நீங்கள் ஹைராக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் அவசரப்படும் பொழுதும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும், உங்களுடைய பொறுமை அந்த பொறுமை அந்த மனைவியை திருத்த வேண்டும். இப்படி ஒரு நிலையில் உங்கள் வாழ்க்கை அமைத்துங்கள். இஸ்தௌசு பின்-நிஸாஇ கைரா. ஏன் தெரியுமா அப்படி சொன்னார்கள்? இந்த மாற்று மதக்காரர்கள் போல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் போல, நீங்கள் உங்களுடைய மனைவியை கைபிடிக்கவில்லை. அப்படி இருந்தால் இங்கே பிரச்சனை இருக்கும். என்னுடைய மார்க்கத்திலே ஒரு கணவன் ஒரு மனைவியை கைபிடிக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு கைபிடிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒரு வலி, அதற்காகத்தான் பெண்கள் தரப்பால் ஒரு வலி வைக்கிறார்கள், ரெண்டு ஷாஹிதுகள், அது முறையாக நடத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஏன் தெரியுமா அப்படி சொல்லுகிறேன்? நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களை இன்ஃபஇன்னக்கும் அஹத்துமூஹும் நபி அமானத்தில்லா, அல்லாஹ்வுடைய அமானதம் என்று நாங்கள் இதை நினைக்கிறோம். பள்ளிவாசல், பள்ளிவாசலுக்கு வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள், மதரசாக்கள், வக்ஃப் செய்யப்பட்ட காணிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு கணவனும் இந்த உலகத்திலே இஸ்லாமிய முஸ்லிமான ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை படைத்த அல்லாஹ்விடம் அமானிதம் என்று எடுத்துக்கொள்கிறார். எனவே அந்த அமானதத்தை பாதுகாக்காமல் அதில் துரோகம் செய்தால் இந்த கணவன் நாளை மறுவையிலே பள்ளி வாசலை உடைத்ததற்கு சமன் தன்னுடைய மனைவியை அவருடைய வாழ்க்கையை அப்படியே ஸ்பாயில் ஆக்குவது. ஒரு மனைவியை கைவிடுவது தலாக் சொல்வது லேசான காரியம் இல்ல. அல்லாஹ்வுடைய அமானத்தை உடைத்து விட்டார் அங்கே அந்த மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மனைவியை அல்லாஹ்வுடைய அமானமாக எடுத்தீர்கள். ஃபஇன்னக்கும் அஹத்துமூஹும் நபி அமானத்தில்லா, அல்லாஹ்வுடைய அமானமாக எடுத்தவர்களை எப்படி நீங்கள் பாதுகாக்க வேண்டும்? வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹு நபி கலிமத்தில்லா, அது மட்டுமல்ல அவர்களுடைய அவர்களை உங்களுக்கு ஹலாலாக்கினீர்கள். எப்படி ஹலாலாக்கியது விதம் என்ன? அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு. குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் எப்படி அக்து நடத்த சொன்னானோ, எந்த முறையில் வலி ஒன்றுக்கோ மனைவி பெண்ணுடைய தந்தை பாதுகாவலர் தன்னுடைய அதாவது மகனுக்கு மனமுடித்து கொடுக்கக்கூடிய புதிய மாப்பிள்ளையை கைப்பிடித்து எப்படி பாரம் கொடுக்கிறாரோ, இது அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம், இது அல்லாஹ்வுடைய அகுதி. இதிலே மிக கவனமாக இருங்கள். இது ஒரு லேசான விடயம் அல்ல. உடைத்து விட்டீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டீர்கள். மேலான சொல்லி, இதுதான் திருமண ஒப்பந்தம். இது ஒரு லேசான விடயம் அல்ல. எடுத்த இடத்திலே பிரச்சனை வருகிறது. எத்தனையோ கல்யாணம் ஸ்டாஜிலே வைக்கின்றார்கள், ஸ்டேஜ் ஏற்றுகின்றார்கள் மனைவி,
முதல் நாளிலே கணவனும் மனைவியும் பிரிகிறார்கள். சின்ன ஒரு ப்ராப்ளம், ஒரு மைனர் ப்ராப்ளம் தான், இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே கலட்டி விட்டுருச்சு. மேலான சகோதரர்களே, பார்ப்பதற்கு லேசாக விளங்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நீங்கள் நாசமாக்கி விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய பேரா பாரம் எடுத்த ஒரு பெண்ணை அவளுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு பதிலாக லேசான ஒரு உலக காரியத்துக்காக நீங்கள் கைவிட்டீர்கள். ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தந்தையும், ஒவ்வொரு மனிதரும் சிந்தனை எடுக்க வேண்டும். எங்களுடைய மகன் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு தலாக் சொல்வதென்றால் நாங்கள் சிந்திக்க வேண்டும், எனக்கு ஒரு மகள் இருந்து அந்த மகளுக்கு இந்த நிலை ஏற்பட்டால் என் கல்வி எப்படி துடிக்கும், என் குடும்பம் எப்படி பலரும். இது போன்றுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும். எனவே கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் மூலம் சமூகத்துக்கு வாழ்வளிக்க வந்தவர்கள், பெண்கள் குலத்துக்கு வாழ்வு தர வந்தவர்கள். எனவே அவர்களுடைய உபதேசத்தை ஏற்று இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே திருமண பந்தத்தில் இணையிருக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் அந்த மனைவிக்கும் நாம் எல்லோரும் துவா செய்து அவர்களுடைய திருமணம் நல்ல முறையில் நடந்தேற நாம் பிரார்த்திப்போமாக. வல்ல அல்லாஹ் கேட்டதை வைத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக.